ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சங்கற்ப நிராகரம். வணக்கம். ஓம் சிவாய நம.
இரண்டாவது உன்னால் காட்டப்படுகிற வேதம் என்பது தானே தோன்றிற்றா என்றால் நீ தானே தோன்றிற்று என்று கூறுகிறாய். தானே தோன்றிற்று என்று சொன்னால் தானே தோன்றிய உன்னுடைய உள்பொருளாக இருக்கிற ஏகான்மம் ஒன்று, ஏகம் மற்றொன்றாக இருக்கக்கூடிய வேதத்திற்கும் உரியது என்பதனாலே ஒன்று என்ற சொல் உனக்கு உரியது அல்ல. எனவே நீ கூறுவது பொருத்தம் அல்ல. அடுத்தது, வேதம் என்பது தானே தோன்றிற்று என்று சொல்லுவதற்கு நீ கூறுகிற காரணம், அவை ஒலியாய் வானத்திலே இருந்து தோன்றியது என்று நீ சொல்லுகிறாய். ஒலியாக தோன்றுமானால் அந்த ஒலியும் காற்றின் அடிப்படையில் உற்ற துணையாக பெற்றிருக்கும். அது மட்டுமல்லாமல் ஒரு ஒலி எப்படி சொல்லாக, இப்ப நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சூட்சம ஒலியானது நால்வகை வாக்குகளாக பிரதிபலிக்கிறது என்று சொல்கிறார். சைவ சித்தாந்தத்தில் சுத்தமாயையின் அடிப்படையிலேயே இறைவனுடைய படைத்தல் என்பதில் நாதம் இருந்து வருகிற பொழுதே இந்து தத்துவத்தின் அடிப்படையில் நால்வகை வாக்குகள் தோன்றுகின்றன என்று குறிப்பிடுகிறார். காரணம், கடவுளால் படைக்கப்பெற்றிருக்கிற தன்னுதரணபுவன போகங்கள் எந்த பொருளாக இருந்தாலும் ஒலி இல்லாமல் பிறப்பதில்லை. எந்த பொருளை நீங்க தட்டினாலும் ஒலி வரும், எதை போட்டு உடைச்சாலும் ஒலி வரும். சாதாரணமா இருக்கிற முட்டு அது மலருன்னு பக்கத்துல கோண வச்சு கட்டீங்கன்னா அதுக்கு ஒரு சவுண்ட் இருக்கும். சவுண்ட் இல்லாமல் எந்த பொருளும் தோன்றுவதில்லை. நான் அதற்கு அடிக்கடி ஒரு உதாரணத்தை சொல்றேன். டிவியில கல்யாணம் பண்றதை காட்டுறான், சின்ன திரையிலையும் பெரிய திரையிலையும் ரெண்டு பேரும் இன்பர வாழ்க்கை வாழ்ந்ததை காட்டுகிறார். குழந்தை பேற்றுக்கு பெண் தயாராகிறாள், அதையும் காட்டுகிறார். மருத்துவமனைக்கு கொண்டு போறவரை அந்த கேமராவை காட்டிட்டே போவான். உள்ள ஹாஸ்பிட்டலுக்குடைய அந்த அறைக்குள்ள போன பிறகு குழந்தை பிறக்கிற நேரத்தில் அவள் படுகிற வலியை கூட காட்டுவான். ஆனால் குழந்தை பிறந்தது பிறக்க போற நேரத்துல அவன் டக்குன்னு அந்த கேமராவை மாற்றுவான். அந்த ஒரு அம்மா உட்கார்ந்து அது சேலையை முடிஞ்சு முடிஞ்சுட்டு இருக்கும். இப்ப தாயே மாரியாயி என் பொண்ணும் நல்ல புள்ள பெற்றனும் அப்படின்னு காசு முடிஞ்சுட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் உத்தரவு காட்டணும், அவன் கைய கையில வச்சுக்கிட்டு மகளுக்கு கல்யாணம் பண்ணி இந்த கடன் அடைக்கல, அதுக்குள்ள 10 மாசம் முடிஞ்சு போய் இவனுங்க வேற இப்ப கொண்டாது ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்கிறோம், இந்த பையில கடன் வாங்கின காசுல கொஞ்சம் தானே மிச்சம் இருக்கு, என்ன ஆகுமோன்னு பயந்துட்டு இருப்பான். அப்புறம் இன்னொருத்தனை காட்டுவான், அவன் கவலைப்படாம மாடியில இருந்து வெளியே பார்த்துட்டு இருப்பான், எப்படா அடுத்ததுக்கு அடிப்படலாம்னு பார்ப்பான். அவன் தான் புருஷன். எல்லாத்தையும் காட்டிட்டு குழந்தை பிறந்ததுன்னு ஒன்னு கூடாது சத்தத்தை மட்டும் காட்டுவான். பிறந்த பொழுது கூட ஒலிதான் நாம் பிறப்பை உறுதி செய்கிறதே தவிர உடம்பு உறுதி செய்யவில்லை. நாதம் அதுதான் சுத்தமாயின்றி முதல். அது செயல்படுகிற பொழுது அறிவு செயலாக வித்தை இந்து என்ற அடிப்படையில் வருகிறது. நாதமும் செயலும் உருவாகிற பொழுது நால்வகை வாக்குகள் தோன்றும் என்று சொல்கிறார். நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய பிறப்புக்கு காரணம் அல்ல, நம்முடைய உடல் உறுப்புகளுக்கு அவர்கள் காரணம் அல்ல. நாம் செய்த வினைதான் நம்முடைய உடல் உறுப்புக்கு காரணமே தவிர நம்முடைய பெற்றோர்கள் அந்த உறுப்பை பாதுகாப்பதற்கும் கருவை பாதுகாப்பதற்கும் புரியவர்களை தவிர நம்முடைய உயிர் பெறுகின்ற உடலுக்கு அவர்கள் காரணம் அல்ல. அவர்கள் ஒரு பாதுகாவலர், அவ்வளவுதான். எனவே நம்முடைய வினைதான் நம்முடைய கைகால்கள் தனுதன புவனங்கள் நன்றாக அமைவதற்கு அடிப்படை காரணமே தவிர நம்முடைய பெற்றோர்கள் அல்ல. அப்படின்னா ஒரு மரத்துல காக்கிற காய் ஒரே மாதிரி இருக்குல்ல, ஒரு செடியில பூக்கிறப்ப ஒரே மாதிரி இருக்குல்ல, ஒரு கருவறையில பிறக்கிற நாம ஒரு மாதிரி இருக்கிறவன். அப்ப என்ன அர்த்தம், கருவறையை கொண்டு தாய் நம்மை பெற்றெடுத்தாலும் அவள் இஷ்டத்துக்கு நம்முடைய உறுப்பை அமைக்க முடியாது. அக்கா ஒரு மாதிரி, தங்கச்சி ஒரு மாதிரி. அக்கா குட்டையா இருக்கா, அம்மா தங்கச்சி நெட்டையா இருக்கா, அக்கா கருப்பா இருக்கா, தங்கச்சி நெட்டா. அப்ப நம்முடைய வினைதான் அதற்கு காரணமே தவிர பெற்றோர் தாய் அல்ல. அதனாலதான் சொல்லுவேன், ஊனமற்ற ஒரு குழந்தையை பெற்றெடுத்தால் அது தாயினுடைய குறை அல்ல, தாய் புண்ணியம் செய்தவன். ஏனென்றால் இந்த உயிர் ஊனத்தோடு பிறக்க வேண்டும் என்று இறைவன் நினைக்கிறான். அந்த உயிர் ஊனமுற்று பிறப்பதற்கு இந்த தாய் தான் சரி, அவள் தான் நன்றாக வளர்ப்பாள் என்று இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டவள் தான் ஊனம் பெற்ற குழந்தையை பெற்ற தாய். எனவே தாய் அந்த இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டவள். இந்த குழந்தைய காலுகை ஊனமா இருக்கிற குழந்தை இவ வகுத்துல பெற வைப்போம், இவதான் காப்பாற்றுவான்னு அந்த தாயை இறைவன் அங்கீகரித்திருக்கிறான் என்பதை மறந்து விடாது. தாய் குற்றவாளி அல்ல, தாய் பெருமைக்குரியவள். எனவே உடம்பு என்பது நம்முடைய பெற்றோர்கள் தந்தது அல்ல, உடம்பு என்பது நம்முடைய வினையினால் வருவது. இன்றைக்கு நாம் ஐம்புலன்களும் நன்றாக அமைய இங்கே உட்கார்ந்து இந்த வயதிலும் நாம் சித்தாந்தம் திருமுறையும் கேட்கிறோம் என்றால் போன பிறவியில் ஏதோ ஒரு நல்லது செய்திருக்கிறோம், எனவேதான் இந்த பிறவியில் இந்த உருவத்தில் இருந்து நாம் கேட்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆனால் நமக்கு நாம சபாஷ் போட்டுக்கலாம், நாம் போன பிறவியில் நல்லது செய்திருக்கிறோம். அப்படியானால் இந்த பிறவியில் இன்னும் நல்லது செய்து ஏன் பிறவியை அழிக்க முடியாது? பிறவியை நம்மால் அழிக்க முடியும். உன்னுடைய வேதம் ஒலி வடிவாக வந்தது என்று நீ சொல்லுகிறாயே மாயாவதி, ஒலி வடிவாக வருவது என்றால் அது ஒலியாகத்தான் இருக்க முடியும் என்று கூட ஒரு சொல்லாக எப்படி இருக்க முடியும், ஒரு பாழியாக ஒரு தொடராக எப்படி இருக்க முடியும், அது வெறும் சவுண்டாகத்தான் இருக்க முடியும். இறைவன் சவுண்டை தருகிறவன் தான், எல்லாவற்றுக்கும் இறைவன் சவுண்டை தருகிறவன் தான், அவன் ஒலி வடிவானவன் தான். ஓசையும் ஒலியும் ஆனாய் என்று என்னுடைய திருமுறை சொல், உண்மை அதுதான். சத்து ரூபம் தகாதியனில் வானத்து ஒத்து ஒலி உணரும் எனில் வரிந்து உதியார். வரிது உதியாது என்பது காற்றினால் உதிக்கும், அதனால வெறுமனே அது தோன்றார். ஒலி காற்றின் நாலு வாக்குல மூல நிலை என்று சொல்லுவார். சூட்சம வாக்கு என்று முதலில் தாயினுடைய கருவறையிலிருந்து தொப்புள் கொடியோடு பிறந்து வருகிற நாம் அந்த தொப்புள் கொடியிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஓசை இருக்குமானால் சூட்சம் ஒலியாக இருக்கிற பொழுது அதுதான் முதலில் நம்முடைய மூலாதாரத்தில் தோன்றுகிறவன். அதிலிருந்து பயசந்தி வைகரி பத்திமை இந்த வாக்குகள் எல்லாம் தோன்றுகிறது என்று சுத்தமாயிலேயே சுத்தமாயிலேயே நாளுடைய வாக்குகள் தோன்றுகிறது என்று சைவ சித்தாந்தி தன்னுடைய தத்துவத்தை வரையறுத்து காட்டுவார். எனவே வாக்கு என்பது நாளுடைய வாக்குகளாக பிறர் காதிலும் கேட்கக்கூடிய வைகரியாக வளரும் என்று சொன்னான் என்றால் ஒரு ஒலி நால்வகை நிலையில்தான் ஒரு பொருளை தர முடியுமே தவிர வெறும் மூலம் முடியாது இருக்கக்கூடிய சூட்சம ஒலி பொருளை தந்துவிடாது. எனவே வெறும் ஒலி மந்திரத்தை தந்துவிட முடியாது, அது தொல்லையும் தராது பாழி என்ற தொடரையும் தராது. அதனுக்கு அறிவிலது ஒருவிலது அறியாது அறியாது அந்தியும் அவை அண்டிதம் அது இது என்று குறிப்பது எவ்வகையாவும் ஒன்று என உரையும் ஒழிந்தனை. எனவே நீ வந்து வேதம் என்பது ஒன்று உண்டு என்று சொல்லிவிட்டாலேயே உன்னுடைய ஏகாத்மவாதம் பொருத்தமற்றதாக அமைக்கும். இனி அதற்கு அப்புறம் ஒன்று என உரை ஒழிந்தனர் அருமறை பிரம்ம உரை எனும் இல்லை இல்லை, இறைவன் தன்னுடைய தன் நிலையில் தான் வேதங்களை சொன்னான். அதுக்கு ஒரு குசும்பா உண்டால் மறுக்கிற, இது உண்மையான மறுப்பு அல்ல, இருந்தாலும் மறுக்கணும் என்பதற்காக மறுக்கிற. என்னையா இறைவன் தான் அந்த வேதத்தை தந்தான்னு சொன்னா அவ்வேதத்தை தந்து ஒலி ஒலி எழுத்தா மாறணும்னு சொன்னா நாக்கு அன்னம் பல்லு இதெல்லாம் வேணுமே, ஆண்டவனுக்கு நாக்கு பல்லு இருக்கான்னு கேட்கிறேன். நாக்கு பல்லு ஏன் உருவாக்க மாட்டானா இருக்கான்னு கேட்கிறேன். அருமறை பிரம்ம உரியனில் அதற்கு தந்தம் பல்லு தாலு நாக்கு முதல் நவில் பொறி இளது, இறைவனுக்கு இந்த ஐம்பொறிகள் இல்லையே, சைவ சித்தாந்தம் ஒரு அற்புதமான ஒரு செய்தியை சொல்லுகிறார். காணும் உபகாரம் காட்டும் உபகாரம். காணும் உபகாரம் என்றால் என்ன? இறைவன் காணும் உபகாரத்தையும் காட்டு உபகாரத்தையும் தருகிறான் என்று சொல்லுகிறேன். நாம் இன்றைக்கு இந்த புத்தகத்தை பார்க்கிறோம் என்று சொன்னால் போற்றி பகனுடையோ அல்லது சங்கற்ப நிராகரணத்தையோ நம்முடைய கையிலே தாங்கி போற்றுகிறோம், படிக்கிறோம். காணும் என்றால் அந்த காண்பதற்கு கூட இறைவன் உபகாரம் செய்ய வேண்டும், இல்லை என்றால் இந்த புத்தகத்தை தொடுவதற்கு கூட நமக்கு விதி இல்லை. அதுதான் காணும் உபகாரம், காட்டும் உபகாரம். எனவே இறைவன் இந்த புத்தகத்தை நீ இந்த 10 நாட்களில் போய் படிப்பாயாக என்று இறைவன் நமக்கு உபகாரம் செய்த காரணத்தினாலே தான், காட்டிய காரணத்தினாலே தான் இந்த அறையிலே வந்து இதனை படிக்கிறோம். நாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சைவ சித்தாந்தி ஆகும், சைவ சித்தாந்த நூலை கேட்போம், சத்தியத்துக்கு நினைச்சிருப்போமா? நினைச்சுப்பாரு. ஒரு குடும்ப சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதாம், நம்முடைய பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்று வாழ்வோமே தவிர இன்னை கடைசி வழிக்கு போற வழிக்கு புண்ணியம் தேட வேண்டும் என்ற எண்ணத்திற்கு வருவோமா? ஆனால் வருவதற்குரிய சூழலை நமக்கு மட்டும், நம்மோடு வாழ்ந்தவர்களில் நமக்கு மட்டும் இறைவன் காட்டும் உபகாரத்தை தந்திருக்கிறான் என்பதை மறந்து விடாதீர்கள். காணும் உபகாரம், நாம் காண்பதினாலே, நாம் காட்ட நாம் காண்பதினாலே அந்த காண்பதில் அவனும் காணுகிறான் என்பதைத்தான் காணும் உபகாரம் என்று சொல்வான். எப்படி காணும் உபகாரம் காட்டினால் படிக்கிறோம், படிக்கிற போது நிரண்டாவாதமாக படிக்காமல் அந்த படிப்பதனுடைய வாழ்க்கைக்கு உதவக்கூடியது என்ற நிலையில் அதிலே தோய்ந்து படிப்பதுதான் இறைவனால் நாம் காணுகிற உபகாரம். அவன் படிக்கிறது என்பது அல்ல, நாம படிக்கிற போது அதில் இருக்கக்கூடிய பொருளில் நிதண்டவாதம் பேசாமல். கம்பன் காவியத்தை படிக்கிற பொழுது ஒரு வைஷ்ணவன் எப்படி படிப்பார்? அதே கம்பன் காவியத்தை மூதறிஞர் அண்ணா அவர்கள் கம்பரசம் என்று படி பார்த்தால் அப்ப காட்டும் உபகாரத்தில் காணும் உபகாரம் வைஷ்ணவ அதிகாரத்து அதற்குரிய வியாக்கியானம் எழுத முடிந்தது. பேரறிஞர் அண்ணாவுக்கு அதில் இருக்கூடிய செக்ஷன் எழுத முடிந்தது. அப்ப காணும் உபகாரத்தில் எவரவருக்கு அளவு இருக்கிறதோ, எவ்வளவுக்கு அனுபவம் இருக்கிறதோ, எப்படி பார்க்க வேண்டுமோ அதையும் கூட இறைவன் தான் செய்கிறான். அதைத்தான் காணும் உபகாரம் என்றும் காட்டும் உபகாரம் என்றும் சொல்வார். இப்பொழுது இறைவன் சொல்ல வேண்டுமானால் அவனுக்கு தால், பல்லு, தாளம், நாக்கு இதெல்லாம் இருக்க வேண்டாமா? தந்தம் தாள் முதல் நவிற்பொரு இளம் என்னில் ஒரு உடற்கண் மண்ணிய அழகை இல்லை. இப்போ ஒரு பேய் பேசுதுன்னு சொன்னா அதுக்கு என்ன உருவம் இருக்கா? அதுபோலத்தான் இறைவன் தன்னுடைய உருவமற்ற நிலையில் இதை தந்தான் என்று சொன்னார். ஏனில் என் ஓர் உடற்கண் மண்ணிய அழகை, ஒரு உடலிலே சென்று தாக்கிய தங்கிய அழகை, பேய் அழகைனா பேய், ஒரு உடம்பிலே இருக்கக்கூடிய பேய் அது பேச இல்லை, தான் ஏறி இருக்கக்கூடிய உடம்பின் மேல மூலமாக பேச வைக்கிறது என்றால் அறிந்தற்று என்பது யார் சொல்? அப்ப அந்த பேய் ஏற்ற மனுஷன் யாருங்க? அட, ஒரு சொல்லு வந்து உனக்கு வந்து சொல்லாவ, ஒரு ஒலி வந்து சொல்லா வராது. அப்படி சொல்றதுக்கு இறைவன் தான் சொன்னான்னா இறைவனுக்கு எது அந்த உறுப்புகள்? இறைவனுக்குள்ள உறுப்பு இல்லை. சரி, உறுப்பு இல்லாததுனால பேய் எப்படி ஒருத்த மேல ஏறி சொல்லுதோ அது மாதிரி சொன்னான்னா அப்ப அந்த ஏறின ஆள் யாரு? அப்ப இறைவனுக்கு அடுத்தாப்புல இன்னொருத்த இருக்கான்னு அர்த்தம். இவன் சொல்வதற்கு பதிலாக பேய் ஒரு வடிவத்தில் ஏறி சொல்லுகிறது என்று சொன்னால் அப்ப பேய் ஏறுவதற்குரிய ஒரு மனிதன் இருக்க வேண்டும் அல்லவா? அத்தான் மண்ணி அழகை அறைந்தற்று என்பது ஆறுகள், அது அமலத்து திறம் பெற்றின்றே. அப்ப ஒரு மனுஷன் தான் மனுஷன் மேல ஏறி இருக்கிற பேய் பேசுற மாதிரி இறைவன் பேசினான்னா அது இறைவனுடைய சொல்லல்ல, மனுஷனுடைய சொல்லாயிரு. அப்ப வேதத்துக்கு பிழை எல்லாம் வரலாம். சொல்றதா திறம் பெற்றின்றேன், அறைந்தற்று என்பது யார்கள்? அது அமலத்து திறம் பெற்றின்றே, அமலத்தின் திறம். அமலம் என்றால் மலம், மற்றவனுடைய திறம் அல்லது அப்ப மலம் உடையவனுடைய திறம். பெற்று இன்றே அமலத்து திறம் பற்றி இன்றே, அப்புறம் அமலம் இல்லாதவன் இறைவன் சொன்ன சொல் அல்ல. சரி, இன்னொன்று செய்த பெயரால் சுயம்பு என்று அதற்கு கூறப்படுகிறது. நாங்கள் அதற்கு விளக்கம் சொல்கிறோம். சுயம்பு என்பது வேதம் சுயம்புதான், நீனும் நானும் சொல்லுவது அதுதான். ஐக்கியவாதியும் சொல்லுகிறார், நாங்கள் சொல்லுவதும் சுயம்புதான், வேதம் சுயம்புதான், தானே தோன்றித்து என்பதுதான். ஆனால் தானே தோன்றித்து என்று அதற்கு ஏன் சுயம்பு என்று பெயர் வந்தது என்றால், செய்தோர் பெயரால் சுயம்பு என்று உலகம் இயம்பும். சுயம்பாக இருக்கக்கூடிய இறைவனால் சொல்லப்பட்டதால் வேதத்துக்கு சுயம்பு என்று நாங்கள் சொல்லுகிறோம். நீ வேதமே சுயம்பாக தோன்றிற்று என்று சொல்லுகிறாய். நாங்கள் எப்படி திருவள்ளுவர் இயற்றியதை திருக்குறள் என்பதை திருவள்ளுவம், வள்ளுவம் பேசுகிறது, வள்ளுவம் சொன்னது, வாசகம் கூறுகிறது. அப்ப செய்தவன் பெயரால் செய்தப்பட்ட நூல் வழங்கப்படுவது போல, செய்தவனாக இருக்கக்கூடிய இந்த இறைவன் பெயரால் அவன் சுயம்பு, அவன் தானே சுயம்பாக தோன்றியான். எனவே அவனுக்கு சுயம்பர் என்று பெயர். அந்த சுயம்பன் என்பதால் இந்த வேதத்திற்கும் சுயம்பு என்று பெயர். இது இவர்கள் சொல்லுகிற கருத்து, ஐக்கியவாதி சொல்லுகிற சுயம்பு என்று உலகம் இயம்பும் என்று அறி என்று அறிவாயாக. இனி தங்கே தலைவரை தாழ்ந்தொழுது உரைக்கும் சொற்கேள் புறவலன் ஏவல் அமைச்சரை அடியே மற்ற எம் குடி முழுதும் ஆண்மீன் என்று ஏற்றி இறங்கி காப்பார்கள் என்று. வேதத்தில் வர்ணனுக்கு வழிபாடு செய், இந்திரனுக்கு வழிபாடு செய் வருதா இல்லையா? வேதத்துல கிரியை சொல்லுகிற பொழுது, வேதி ஆகு குண்டத்தை செய்கிற பொழுது இந்தந்த அதி தெய்வங்களுக்கெல்லாம் நீ வழிபாடு செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப வேதம் இறைவனால் சொல்லப்பட்டது என்றால், இறைவன் தனக்கு கீழே இருக்கக்கூடிய தெய்வங்களை வணங்குகிறான் என்பது தானே பொருள். ஆமா, நாம ஒத்துக்கிறோம், அவன் ஒத்துக்கிறான். ஆனால் நீ சொல்லுவது போல் அல்ல. ஒரு அரசரிடத்தில் இருந்து ஒரு ஆணை பெற வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் நேரடியாக அரசன்கிட்ட போக முடியாது. நேரடியா இப்ப எம்எல்ஏட்ட போய் ஒரு சாங்ஷன் கையெழுத்து வாங்கணும்னா வாங்கலாம். ஆனா அவர் தர மாட்டார், போட மாட்டார். ஏன் போட மாட்டார்னா, அவர் வாங்குறது யாருக்கும் தெரியப்படாது, வாங்காம கைக்கு போட மாட்டார். அப்ப அது அவருடைய, அதுதான் இலக்கணம். எம்எல்ஏ மந்திரி இலக்கணம்னா வாங்கினாத்தான் மந்திரி, வாங்கினாத்தான் எம்எல்ஏ. அது நேரடியா வாங்க முடியாது. அப்ப கையெழுத்து நேரடியா போட மாட்டார். எதுக்கு பிஏன்னு மூணு பேர் வச்சிருக்கேன். அப்ப பிஏ போய் பார்த்துவாங்க. இப்ப அந்த பிஏ மந்திரி விட உயர்ந்தவன் அர்த்தம் இல்ல. நமக்கு கொடுக்கிறதுக்கு வழி அவன். அதனால் அந்த கடவுளை அடைவதற்கு வருணனையும் இந்திரனையும் பிஏவாக நினைக்கணும். பாட்டு பாருங்க என்ன அழகா சொல்றாங்க. ஏயா வேதத்துல இந்திரனும் வருணனும் போற்றப்படுகிறார்கள். முதல் எடுத்தோடனே ஏன் விநாயகப் பெருமானுக்கு சொல்லப்படுகிறது, ஏன் வருணனுக்கு அதுக்கு அவிப்பலி கொடுக்கப்படுகிறது, தீக்கடவுளுக்கு அவிப்பலி கொடுக்கப்படுகிறது, வருணன் ஏற்றுக்கொள்ளட்டும் என்று நாம் ஏன் சொல்லுகிறோம்? அப்ப அவர்களை எல்லாம் வணங்குவது என்பதுதானே பொருள். தங்கை தலைவரை தான் தொழுது உரைக்கும் சொற்கேள், அது எப்படின்னா, புறவலன் ஏவல் அமைச்சரை, புறவலன் ஏவல் அமை, புறவலன அரசனர், ஏவல் அமைச்சரை அடியே மற்றும் எம் குடிது ஆழ்மின், என் குடிகளை நீங்கள் தான் காக்க வேண்டும் என்று ஏந்தி இறங்க அவர்கள் காப்பார்கள். ஏன சுயம்பாக இருக்கக்கூடிய இறைவன் செய்த காரணத்தால் செய்பவன் பெயரால் வேதத்திற்கு சுயம்பு என்று வந்தது. அதிலே சொல்லப்படுகிற தெய்வங்கள் எல்லாம் உன்னுடைய தெய்வங்களுடைய மறுபிறப்பு அல்ல, அது பிரதிபலிப்பு அல்ல, அவையெல்லாம் சிறு தெய்வங்கள் தான். சிறு தெய்வங்களை வணங்க வேண்டும் என்று வேதங்கள் சொல்வதனுடைய நோக்கம் என்ன என்றால், அரசனுடைய குடிமக்கள் எப்படி மந்திரி போன்றவர்களை அடைந்து எங்கள் குடியை காக்க வேண்டும் என்று கேட்டால், அவர்கள் எப்படி அந்த அரசாணையை பெற்று தந்து காப்பாற்றுகிறார்களோ அது போல காப்பாற்று. தங்கள் தலைவரை தாண்டொழுது உரைக்கும் சொற்கள் புறவலன் ஏவல் அமைச்சரை அடியே மத்தியம் குடிமுழுது ஆண்மீன் என்று எத்தி இறங்கி காப்பார்கள் என்று. அங்கு ஈசன் நாம் செய்ய பேசினன் அன்றி, எனவே நாம் ஆழ்வதற்காக ஈசன் பேசினானே அன்றி தானாக வேதம் தோன்றவில்லை. ஈசன் நாம் செய்ய பேசினன்றி இணை அவை பிறகும் கனவிலும் இளனே. எனவே இவை இறைவன் அல்லாது தானே தோன்றிற்று என்று கனவில் கூட சொல்ல மாட்டார்கள். தன்னை துதிக்கும் சொல்லலம் தான் அத்துறை அறி. தன்னை துதிப்பதற்கு காரணம் இப்படி தன் மூலமாக பெற வேண்டிய அருளை தன்னுடைய அதிதெய்வங்களாக இருக்கு. அதனாலதான் சுத்த மாயை உடனே அதுக்கு அதிதெய்வம், அதுக்கு அடுத்தது ஏழு தத்துவங்களை உடையதா இருக்கக்கூடிய அதுக்கு இன்ன தெய்வம், அப்புறம் ஆன்மதுக்கு ஸ்ரீகண்டர் எல்லாம் நம்ம எழுதுறோம்ல ஸ்ரீகண்டர் என்று எழுதுகிறோம். ஏன் அப்ப அதிதெய்வத்தை சுத்தமாய்க்கு காட்டி அடுத்து ஏழு தத்துவங்களை உடையதாக இருக்கக்கூடிய தத்துவத்திற்கு இறைவன் அடியவர் இறைவனை காட்டி, அதன் பிறகு ஆன்மதத்து வித்யாதத்துவத்துக்கு காட்டிய பிறகு ஆன்மதத்துக்கு ஸ்ரீகண்ட பெருமான் என்றெல்லாம் நாம் ஏன் தெய்வங்களை சொல்கிறோம் என்றால், அவற்றின் மூலமாக அதிதெய்வமாக இருக்கவன சுத்தமாயில யாருமே கலத்தில், அதனால அதிதெய்வம். மற்ற இரண்டும் அவர் ஆணை வழி நடிக்கக்கூடிய தெய்வங்கள். அந்த தெய்வத்தின் மூலமாக ஆன்ம தத்துவத்திலும் வித்யா தத்துவத்திலும் அவர்களை வணங்க அதிதெய்வத்தினுடைய அருள் நமக்கு தெரியும். இதுவரை சைவ சித்தாந்த அடிப்படை ஐக்கியவாதி சொல்றது. நாம் ஈச நாம் செய்ய பேசின அந்த இணையவை பிறகு தமிழும் எனவே பிறர்தான் இதை சொன்னார்கள் என்று சொல்ல முடியாது. தன்னை துதிக்கும் சொல்லலம் தானும் அத்துறை அறி, அத்துறை மூலமாக வானத்து அறிவது ஒன்று அன்றியும் தனக்குத்தானே தன்னலம் வராது அசத்துக்கு உரையாது. எனவே இறைவன் தனக்குத்தானே உரைப்பதற்காக சொல்லப்பட்டது, அசத்துக்கு உரைப்பதற்காக வேதத்தை அவர் சொல்லவில்லை. தன்னை பற்றி வணங்க வேண்டும், தான் அவர்கள் எப்படி வணங்க வேண்டும் என்று தனக்காக தானே படைத்துக் கொண்ட ஒரு பங்கு நூல் தான் வேதம். மிகத்தடி விதான சித்தாந்தத்தின் கொள்கை அவங்க தான். நீ வந்து ஏதோ ஒரு பேய் ஏறி சொன்ன மாதிரி சொல்றிய, அது அல்ல. இறைவன் தனக்கு வேண்டிய ஒருவரை உருவாக்கி அவர் மூலமாக சொல்ல வைத்து பிற தெய்வங்களை அதில் சொல்வதற்கு காரணம் அத்தெய்வங்களின் மூலமாக தன் அருளை பெற வைத்து, அது மட்டுமல்ல தன்னுடைய தனக்கு வேண்டிய ஒருவரை சொல்ல வைக்கிறான் என்று சொன்னால் அவர்கள் எப்படி துறை அறிவானற்கு அறிவது ஒன்று இன்றியும் ஒன்றியும் தனக்குத்தானே தன்னலம் பாராது, தனக்குத்தானே அவன் பெருமையோடு பேசுகிறான். தான் நாம தனக்குத்தானே பேசினா அவர் பெருமையா சொல்லி மற்றவன் அடக்கிறக்காரு, அவர் அப்படி அல்ல. தன்னலம் பாராது பகராது அசத்துக்கு உரையாது, அசத்துக்கு உரைக்க மாட்டான். ஆகவே தனக்குத்தானே உரைத்துக் கொண்டான்.